उज्जुः इति लाख्यायनिः तस्य पौत्रः सः अब्रवीत् याज्ञवल्क्यम् अश्वमेधयाजनः कुत्र गच्छन्ति इति. एतावता अश्वमेधयाजनामपि गमनमत्र श्रूयते. शरीरात् निष्क्रान्तिः, देशान्तरगमनं, तत्र कर्मफलानुभवः इति यदस्ति तत्सर्वम् अविद्याविषये एव. ज्ञानिनस्तावत् शरीरात् आत्मा अथवा प्राणाः न बहिर्निर्गच्छन्ति, अत्रैव समवनीयन्ते इति उक्तत्वात् अतः अश्वमेधयागादि उत्कृष्टकर्मकरणेऽपि मनुष्यस्य ग्रहातिग्रहलक्षणरूपबन्धनात् आत्यन्तिकविमुक्तिः नास्ति इति प्रतिपादनार्थम् अत्र पूर्वब्राह्मण अनन्तरम् इदम् उच्यते. पूर्वस्मिन् ब्राह्मणे किमुक्तमस्ति? तत्र ग्रहादिग्रहन्तरलक्षणरूपमृत्योः अपि मृत्युरस्ति इति अवन्मात्रम् उक्तम्. तासु मृत्योः मृत्युः कः इति तु स्पष्टतया अत्र न प्रतिपादितम्. अत्र उत्कृष्टकर्मकरणेनापि तस्य फलम् एतावानेव. यावत्पर्यन्तं ब्रह्मज्ञानं नास्माभिः सम्पाद्यते तावत्पर्यन्तम् अत्रैव संसारे संसरणीयं भविष्यति इति कृत्वा ब्रह्मज्ञानस्य महिमा अत्र प्रतिपाद्यते अस्मिन् ब्राह्मणे. तत्र प्रथमतः भुज्युः याज्ञवल्क्यं प्रति पप्रच्छ. एकदा वयं मधुरदेशं गतवन्तः, अत्र अस्माभिः यज्ञविद्या अध्येतव्या आसीत्. तदनन्तरं वयं तत्र गतवन्तः पतञ्जलस्य कापेस्य गृहं प्रति. पतञ्जलस्तावत् कपिगोत्रोत्पन्नः यज्ञविद्याकुशलः इति ज्ञायते. तत्र अस्माकं गमनमासीत्. तस्य भार्या एका आसीत्, दुहिका एका आसीत्. तस्याः शरीरे गन्धर्वः कश्चन आसीत्. सः गन्धर्वः गन्धर्वं वयम् अपृच्छामः कोऽसीति. सः अब्रवीत् सुधन्वा नाम अङ्गिरसः. अङ्गिरसगोत्रोत्पन्नः सः सुधन्वा इति नाम केनचित् कारणे तत्र तस्याः दुहितायाः शरीरे वर्तते इत्युक्त्वा लोकानाम् अन्तान् अन्तभागान् अस्माभिः पृष्टमासीत्. सः अस्माकं प्रति अब्रवीत् तद् वयं जानीमः, भवान् जानाति किम्, जानाति किम् इति याज्ञवल्क्यम् अपृच्छत. अपृच्छत् सः याज्ञवल्क्यस्तु तेन गन्धर्वेण यदुक्तं तदेव तादृशपदैरेव उक्तमासीत्. अतो विशेषः भवति याज्ञवल्क्यस्य ज्ञानम् इत्थमस्ति इति. तत्र प्रथमतः अश्वमेधादि महत्कर्मकरणेनापि तस्य मनुष्यस्य मुक्तिः न भविष्यति, केवलं ब्रह्मज्ञानेनैव मुक्तिः भविष्यति इति प्रतिपादनार्थं कश्चन विचारः अत्र आरब्धः. यदनन्तरं ब्राह्मणभागस्य व्याख्या प्रवर्तते. तदेव अस्माभिः द्रष्टव्यमस्ति. मूणावद् भुज्जुब्राह्मणं नाम इप आरम्भिक्य पूर्वं मदल्ल कहोळब्राह्मणं पार्थो முதல்ல ஹோதா அஸ்வல பிராமணம் பார்த்தோம். அதற்கு பிறகு ஆர்த்தபாக பிராமணம் பார்த்தோம். மூணாவதாக இருக்கக்கூடியது புஜ்ஜு பிராமணம். ஆர்த்தபாக பிராமணத்தில் கதி கிரகாக கதி அதிகிரகாக அப்படின்னு கேட்ட. மனுஷனை கட்டி போடுறது எத்தனை, அந்த பாசங்கள் எத்தனை அப்படின்னு கேட்ட. அது புலன்கள் அப்படின்னு சொல்லி புலன்களுடைய விஷயங்கள், இந்த புலன்களும் விஷயங்களும் சேர்ந்து தான் இவருக்கு கிரகாதிகிரகம்னு சொல்லி அதுல மாட்டின்றவன் சம்சாரத்திலேயே அவஸ்தப்பட்டு இருக்கா, அதுல இருந்து தப்பிச்சுண்டவன் தான் ஞானியா இருக்கான் அப்படின்னு கிரகாதிகிரக லட்சணமான பத்தத்தை சொல்லி இந்த மிருத்யுக்கும் மிருத்யு உண்டு அப்படின்னு சொல்லி அந்த மிருத்யு யாருன்னு சொல்லலை எங்க, அது ரகசியமா வச்சுட்டு இருந்தார். பிறகு ஞானியனுடைய அவனுடைய சரீரத்திலிருந்து பிராணங்கள் வெளியில போகிறது இல்லைன்னு பிரதிபாதனம் பண்ணி, அதற்கு மேல அஜானியா இருக்கிறவன் அவன் இந்த சரீரத்திலிருந்து கிளம்பி போகும் பொழுது கர்மாவுக்கு தக்கவாறு மறுபிறவை எடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கறத சொல்லி முடிச்சார். ஆகையால் இந்த கிரகாதி கிரக லட்சணமான பந்தத்துக்கும் ஒரு முடிவு உண்டு தெரிஞ்சது. அந்த முடிவானது உயர்ந்ததான ஒரு புண்ணியங்கள் உபாசனங்கள் இவைகள் பண்ணினா வருமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகம். எவ்வளவு உயர்ந்ததான உபாசனை பண்ணினாலும் கர்மாவை பண்ணினாலும் அவைகள் சித்த சுத்தி சித்த ஏகாக்கிரத்திற்கு உபயோகப்படுமே தவிர பிரம்மஞானம் வந்தால் ஒழிய சம்சார பந்தம் போகாது. ஆகையால் இந்த சம்சார பந்தமானது அந்த உபாசனையினுடைய விளைவாக வரணும். நமக்கு வந்ததுன்னா அதற்கு பிறகு அஜ்ஞானம் போயிடும். அது வராமல் உயர்ந்ததான கர்மாவ அஸ்வமேதாதி யாகங்கள் பண்ணின போதிலும் அதே போகாது அப்படின்னு நமக்கு தெரிவிக்கணும். பிரம்மஜானம் அந்தரா அவைகள் போகாது அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த புஜு பிராமணம் ஆரம்பிக்கிறது. இந்த புஜுவானவர் யாஜ்ஞவல்கியர் எப்படியாவதும் தோக்க வைக்கணும்ங்கிறதுக்காக அவர் மனசுல ஒரு கவலையும் ஒரு சந்தேகமும் டென்ஷனும் வரும்படி கேள்வி கேட்கிறார். ஏன்னா இது ஜல்ப கதை, எப்படியாவது அடுத்த மனுஷனுக்கு மனசுல தோணாம இருக்கும்படி பண்ணணும். அதுதான் இவாளுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஆகையால் என்ன பண்ணினார், யாஜ்ஞவல்கியரே நாங்க சொல்றது கேளும், நாங்க சில பேர் மதுரை தேசத்துக்கு போனோம், அத்தியனம் பண்ணி வேதாத்தியனங்கள்லாம் பண்ண பிறகு யஜ்யங்களை எப்படி பண்றதுன்னு அறிந்து கொள்றதுக்காக. வெறும்னு வேதாத்தியனம் பண்ணினா மட்டும் போறாது, அத்தியனமும் வேத பாஷ்யமும் வாசித்தவா ஒரு செட்டு, அதற்கு பிறகு யஜ்யங்கள்லாம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆத்துக்கு வாத்தியார் வராரு, அவருக்கு எந்தெந்த கர்மாக்கள் எப்படி பண்ணணும்னு தெரியும். அந்த வீட்டில் எஜமான் இருக்கலாம், வேதாத்தியனம் பண்ணி கனாந்தம் வேதாத்தியனம் பண்ணி இருக்கலாம், இருந்தாலும் அவருக்கு புண்ணியாவாதனம் பண்ண தெரியாது. என்ன சுவாமி மந்திரங்கள் கூட சொல்வார், ஆனால் எதற்கு பிறகு என்ன பண்ணணும் எதற்கு பிறகு என்ன பண்ணணும் தெரியாது. ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு ட்ரைனிங் வேணும், அது அப்ளிகேஷன் தெரியும். அது மாதிரி இந்த யஜ்யங்கள்லாம் எப்படி பண்ணணும்னு தெரிந்து கொள்றதுக்காக நாங்கள் மதுரை தேசத்துக்கு போனோம். அங்கே பதஞ்சலர்னு ஒருத்தர் இருந்தார், கபிகோத்திரத்துக்கு சேர்ந்தவர் அவர். அவர் வீட்டுக்கு போய் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த பதஞ்சலருக்கு ஒரு பெண் இருந்தா, அவளுடைய தலையில ஒரு கந்தர்வர் இருந்தான். அவனை நாங்கள் கேட்டோம், யாரப்பா நீ அப்படி? நான் தான் சுதர்வா சுதன்வான்னு பேர் எனக்கு, அங்கிருச கோத்திரத்தில் பிறந்த பண்ணுங்கிறார் அந்த கந்தர்வர் அப்படின்னா, போன ஜென்மாவது அவன் அங்கிருச கோத்திரத்தில் பிறந்து சுதன்வாங்கிற பெயரோட வாழ்ந்தார். அவருக்கு ஏதோ ஒரு அகால மரணம் வந்துருது, இந்த பெண்ணுக்கு மனசு கொஞ்சம் நிச்சயம் இல்லை, ஆகையால் இவர் தலையில் உட்கார்ந்துட்டு இருக்கார் அவர். ஆனால் அவர் அத்தியனங்கள்லாம் பண்ணவர், நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர். அவர் கேட்டார், இந்த அவரை இவ கேட்டா, இந்த லோகங்கள்லாம் முடிவு எங்கே இருக்கோ உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்ம பூலோகம் போவர் லோகம்னு சொல்கிறோம், இவர்களுடைய முடிவு எங்கே இருக்கோ தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நாங்கள் பார்த்தோம், அப்புறம் எங்களுக்கு அவர் சொன்னார், அது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு யாஜ்ஞவல்க்யர் கேட்கிறார். உலகத்தில் எங்கேயோ எப்பொழுதோ யாருக்கோ கேட்டதா நடந்ததான ஒரு டிஸ்கஷன், ஒரு கன்வர்சேஷன், அதில் வந்ததான விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறார். என்ன வருத பிரம்மிஷ்டர்னு சொல்லியிருக்கேல, பிரம்மிஷ்டர்னா அவருக்கு தெரிஞ்ச பிரம்மத்தை தெரிஞ்சால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுமே, ஆகையால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க இல்லைன்னா பசுமாட கொடுங்க இப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் கேட்டார் யாஜ்ஞவல்கியர். அவர் இதுக்கு முன்னாலேயே அறிஞ்சிருக்கார், அந்த கந்தர்வர் இப்படித்தானே சொன்னார் அப்படின்னு சொல்லி அதே வார்த்தையை சொல்லிட்டார். அப்புறம் புஜு பார்த்தார், நம்ம என்னமோ நினைச்சோம் இவரை, இவர்கிட்ட நம்ம ஒன்றும் நடக்காது அப்படின்னு உட்கார்ந்துட்டார். அவ்வளோதான் கதை. ஆனால் இங்கே ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அஸ்வமேத யாகம் பண்ணினவா அவ எங்கே போறா, இந்த லோகங்களை தாண்டி லோகாலோக பர்வத்தம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு அப்பாற்பட்டு போகிறார், அங்கே தான் அவளுடைய போகம்னு தெரிகிறது. வேதங்களில் சொல்லியிருக்கக்கூடியதான கர்மாக்கள் உபாசனங்கள் இவைகளுடைய உயர்ந்ததான ஒரு நிலை அஸ்வமேத யாகம். அந்த அஸ்வமேத யாகங்களை எல்லா யாகங்களும் சேர்ந்து வரும். ஆகையால் தான் அஸ்வமேத யாகம்னு சொன்னால் சித்திரை மாதம் வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த குதிரை அங்கேருந்து வெளியில் விடணும். சித்ரா நட்சத்திரம் பவதி சித்திரம் வா ஏதத் கர்மா அப்படின்னு சொல்லி அந்த சித்ரா நட்சத்திரம் அன்னைக்கு அது அன்னைக்கு கிளம்பணும். அப்படி ஊரெல்லாம் சுத்திட்டு வரும். எந்தெந்த ராஜா அதை ஜெயிக்கிறாரோ அதை யுத்தம் பண்ணுறாளோ அவளை ஜெயிச்சு அவளை இந்த கப்பத்தை வாங்கிட்டு வரணும். சில ராஜாக்கள்லாம் நமக்கு யுத்தம் என்ன போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருவான். இப்படியெல்லாம் ஆன பிறகு எல்லா தேசத்தையும் ஜெயித்த பிறகு எல்லா அரசர்களையும் ஜெயித்த பிறகு தான் தான் எல்லாரோட வசதி என்று பண்ணக்கூடியதான ஒரு யாகமானது அஸ்வமேத யாகம். அது ஒரு வருஷ காலம் நடக்கும். அங்கே இருக்கக்கூடியதான ருத்துக்கள் எல்லாம் உபாசனைகள் பண்ணியிருக்கணும். எல்லா உபாசனையும் பண்ணிட்டு இருக்கணும். எல்லா கர்மாக்களும் எல்லா உபாசனைகளும் சேர்ந்தது தான் அஸ்வமேத யாகம். அப்படி சக்கரவர்த்திகள் தான் பண்ணக்கூடியது அந்த அஸ்வமேத யாகம். சாதாரண மனுஷியாலால முடியாததான யாகம். அப்படி பண்ணதான அந்த அஸ்வமேத யாகம் வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான கர்ம பலங்கள்ல மிக சிறந்ததான ஒரு கர்ம புண்ணியம் அது. அந்த புண்ணியம் பண்ணினவாளுக்குனா மரணானந்தரம் வேற லோகத்துக்கு போய் சுகத்தை அனுபவிக்கிறாளே தவிர இங்கேயே ஆத்மாவோட சேர்றது இல்லை. இங்கேயே ஆத்மாவோட சேரணும்னா பிரம்மஞானம் வந்திருக்கணும். அதுக்கு தீவிரமாக உபாசனம் பண்ணியிருக்கணும். சம்சார பங்க நிர்மந்த சமுத்தரண பண்டிதா அப்படின்னு சம்சாரம் எனக்கூடியதான சேத்துல மாட்டின் இருக்கிறவாள நன்றாக தூக்கிவிடக்கூடியதான பாண்டித்யம் அந்த உபாசனைக்கு இருக்கு. அதே போலயே ராமனை சொல்லும் இது வசந்த நவராத்திரி இல்லையோ. ராமனை சொல்லும் பொழுது அந்த ராமாயணத்துல அந்த ராமசாஸ்திரத்துல ஒன்று வருது விராதவத பண்டிதா. விராதன்னு ஒரு ராட்சசன் அவனை கொல்றதுக்கு ஒரு பாண்டித்யத்தை காமிச்சாராம். இந்த பண்டிதாங்கிற பதம் இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கு. இது சிவஸ்நாமம் சுப்பிரமணிய சாஸ்திரமா தான் தேடி பாருங்க கிடைக்காது. அந்த பாண்டித்யம்னு என்ன? அந்த விராதனை கொல்லும் பொழுது விராதனை பூமியில போட்டு அவனுடைய கழுத்துல தன்னுடைய கட்டவரில் வச்சு அழுத்து நிற்கிற இவனை எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு லக்ஷ்மணனை கூப்பிட்டார். அவன் எங்கே படுத்துட்டு பக்கத்திலேயே பெரிய குள்ள பழத்தை நோண்டுனான். நோண்டியாச்சு அதுலேருந்து அப்படி தள்ளி விட்டு இவங்க மேல இருக்க மண்ணை போட்டாலாம். ஏ இப்படி பண்றதுன்னார். இல்லைன்னா விராதனை காக முடிக்க முடியாதுன்னு அப்படி விராதனை கொள்வதில் தன் பாண்டித்யத்தை காட்டினவர் ராமன். சம்சாரத்தை துக்கங்களை போக்குறதுல பாண்டித்யத்தை காட்டினவள் அம்பாள் அப்படின்னு பாஸ்கர் நாயர் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படி வெறுமன உபாசனத்தான் முடியாது. உபாசனத்தினால ஏற்பட்டதான ஆத்ம தத்துவ ஞானத்தினால் அந்த ஆத்ம தத்துவ ஞானம் தான் நமக்கு வரணும் என்பதற்காக அதான் கீழே சொன்னதான கிரகாதிகிரக லட்சணமான மிருத்யூக்கு மிருத்யுவாயிருக்கு என்பதற்காக அதை சொல்வதற்கு முன்னால எவ்வளவு உயர்ந்ததான புண்ணிய கர்மாக்களை பண்ணின போதிலும் ஆத்ம ஞானம் வந்தால்தான் மோட்சம் அப்படின்னு ஆத்ம ஞானத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக இங்கே அஸ்வமேதயாதிகள்டே ஒரு கவனமானது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு பாஷ்யம் பார்க்கணும். இப்போ பார்ப்போம். அதஹ ஏனம் புஜ்ஜுஹு லாக்யாயினி பப்ரச்ச அதஹ பிறகு ஏனம் யாஜ்ஞவல்கரை புஜ்ஜுஹு புஜ்ஜு என்கிறவர் லாக்யாயினி அவர் லக்யர்னு ஒருத்தர் அவருடைய பிள்ளை லக்யாயனர் அவருடைய பிள்ளை லாக்யாயினி அப்படி பேரும் எப்பவுமே பேரனுக்கு எப்படி இருக்குன்னா தாத்தா பேர் வைக்கிறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அது எப்படி லாக்யாயனி அப்படின்னு லாக்கியாருடைய வேலர். அது எப்படி அந்த தாத்தாவுக்கு அப்பா உயிரோட இருக்கிறப்ப தான் இந்த பேர் வரும் ஜீவத்து வம்சே யுவா அப்படின்னு யுவ பிரத்திய. இன்னும் அவர் தாத்தாவுக்கு அப்பா உயிரோட இருக்கார் அப்படின்னு அர்த்தம். யாக்யாரி பப்ரச்சா கிரகாதி கிரக லட்சணம் பந்தனம் புக்தம் கீழே கிரகாதி கிரக லட்சண ரூப பந்தனம். இந்த உலகத்தை மனுஷனை கட்டி போடுவது புலன்களும் புலன்கள்னால் அறியப்படும் விஷயங்களும் என்று சொல்லியாச்சு. எஸ்மாத்து சப்ரயோஜகாது இந்த பிரயோஜகம்ன காமத்தோடு கூடியதான கர்மா மிருத்யு. அந்த மிருத்யுக்கு மிருத்யு பிரம்ம சாட்சாத்காரம் அதான் சப்ரயோஜகம். எஸ்மாத் சப்ரயோஜகாது முக்தா விமுக்தா முச்சதே இது அந்த சம்சாரத்தை தாண்டுகிறான். முச்சதே சம்சாராத் முச்சதேன்னு அர்த்தம். சம்சாரத்தை தாண்டுகிறான். ஏன வா பத்தா எதனால் கட்டப்பட்டவன் சம்சாரதி எதுல கட்டப்பட்டவன் இந்த உலகத்திலே சுத்திக் கொண்டிருக்கானோ எதனால் முக்தனா இருக்கிற எதிலிருந்து முக்தனா இருக்கிறவன் அவன் விதேகத்தை அடைகிறானோ சஹா மிருத்யு. தஸ்மாத் மோட்சா உபபத்தியதே, அந்த மிருத்யுனுடைய இடத்திலிருந்து மோட்சமானது பொருந்தும். அது காரணம் எஸ்மாத் மிருத்யோஹோ மிருத்யுர் அஸ்தி, ஏன்னா அந்த மிருத்யுக்கும் மிருத்யு இருக்கார், கிரகாதி கிரக லட்சணமான மிருத்யுக்கும் ஒரு மிருத்யு இருக்கார்னு சொல்லியாச்சு. முக்தஸ்தித ந கதி க்வசித், அதோட இல்ல முக்தனா இருக்கிறவன் சரீரத்தை விட்டு வெளியில போகிறது இல்லைன்னு சொல்லியாச்சு. இதுக்கு கீழே ஆர்த்தபாக பிராமணத்துல சொன்னார், இந்த ஆத்மாவை அறிந்தவர் இந்த உதாஹோ கிராமந்தியாஹோ நேதிஹோவாக்கியா உதஸ்மாத் பிராணா கிராமந்தி, அவருடைய சரீரத்திலிருந்து பிராணங்கள் வெளிவரு வெளி செல்கின்றன வா அல்லவா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் போறதில்லை சரீரத்திலே அத்தையவ சமபனி என்றே அப்படின்னு கேள்வி சொல்லியிருக்கார். ஆகையால் முக்தானாம் அவ முச்சமா முக்தஸ்தித நகதி க்வசித்து அப்படின்னு சொல்லியாச்சு. சர்வோத்சாதோ நாம மாத்திர அவசேஷா பிரதீப நிர்வாணவது இதுக்கு அவதம், அந்த ஞானியா இருக்கிறவன் சர்வ உற்சாதா பதினாறு கலைகளும் போயிடுத்தவருக்கு, எது பிராணாதி நாமாத்தம் அத்தனை கலைகளும் ஆத்மாவில் ஒன்னா போயிடுச்சு. அதனால் நிஷ்கலமான ஒரு பிரம்மன் ஆயிட்டார், நிஷ்கலா அப்படின்னு நிஷ்கலமான பிரம்மஸ்வரூபமா ஆயிட்டார். அந்த பதினாறு கலைகளும் பிரம்மத்திலிருந்து வந்தது, அதனாலதே லைட்டு போயிடுது. அவன் எப்படி இருக்கார், நாமமாத்திர அவசேஷா, அவருடைய பேரு தான் உலகத்துல சொல்லிக்கிறார், இன்னார் இருந்தார் இன்னார் இருந்தான்னு சொல்லிக்கிறாள் தவிர அவருடைய சம்பந்தமான விஷயங்கள் ஒன்றும் இல்லை. எப்படி பிரதீப நிர்வாணவது, ஒரு தீபமானது மலையேறும் பொழுது எப்படி அந்த ஜுவாலையாவது கொஞ்சம் கொஞ்சமாக நுணுக்கி வந்து திரி நுணுக்கி வந்து அந்த திரிக்குள்ளேயே அடங்கி ஒடுங்கி போகிறதோ, அப்படியே கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய புலன்கள்லாம் மனசுல ஒடுங்கி மனசு பிராணன்ல ஒடுங்கி பிராணன் ஜீவனோட சேர்ந்து அந்த ஜீவனோட சேர்ந்து பரமாத்மாவோட ஒன்னாயிட்டா அப்படின்னு. சர்வோத்சாதா நாம மாத்திர அவிசேஷ அவசேஷ பிரதீப நிர்வாணவது இதிச்ச அவதிருதம், அவதிருதம் தீர்மானம் செய்யப்பட்டது. தத்ர சம்சரதாம், இப்படி உலகத்துல இப்படி இல்லாமல் உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிறவாளுக்கும் முச்சியமானாம் ஜீவன் முக்தாளுக்கும் காரியகரணானாம் ஸ்வகாரிய ஸ்வகாரண சம்சர்கே சமானே, இந்த ஸ்தூல சரீரம் என்ன சூக்ம சரீரம் என்ன இந்த புலன்கள் எல்லாம் அவைகளுடைய காரணமான பிரம்மத்துல எல்லாமே லயத்தை அடைகிறது. வாங் மனசு சம்பத்தியதே, இந்த மரண சந்தர்ப்பம் பொழுது வரும்பொழுது கண்ணு காது மூக்கு நாக்க மனசுல ஒடுங்கி விடுறது, அப்பொழுது பக்கத்துல இருக்கிறாள்லாம் பேசிட்டே இருக்கப்ப இவரால பேச முடியல, அவ இவரை பார்க்கிறார் இவர் பார்க்கணும்னு நினைச்சாலும் இவரால பார்க்க முடியல, அவ சொல்றது இவர் காதல கேட்கல. ஆனா உள்ளூர மனசுல இவருக்கு தெரியுது, ஓஹோ இவாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, இது ஆயிட்டு இருக்கு, நமக்கு அவ்வளவுதான், இனிமேல ஒன்னும் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு பரிஸ்தி அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. கண்ணு காது மூக்கனாக்க அவைகள் தன் வேலையை செய்யலை, பார்க்கலை கேட்கலை முகர்லை சுவைக்கல ஒன்னும் ஸ்பர்சத்தை அறியல, மனசு மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனப்பறம் அந்த மனசும் பிராணன்ல ஒடுங்கிறது, பிராணன்ல ஒடுங்கிறதுன்னா மனசு ஒன்னும் வேலை செய்யல கோமா ஸ்டேஜில போயிட்டார், ஆனா மனுஷன் மட்டும் மூச்சு காத்த மட்டும் வந்துட்டு இருக்கு போயிட்டு இருக்கு. சரி இன்னும் கொஞ்ச நேரம் என்னாச்சுன்னா அந்த மூச்சு காத்த போறது வரது கூட நமக்கு தெரியல, பஞ்சிய மூக்கு கிட்ட வச்சா கொஞ்சம் தெரியறது, இல்ல மிஷின்ல வச்சா அந்த மிஷின்ல காட்டுறது இன்னும் காத்து இருக்கு காற்று அடிச்சுட்டு இருக்கு அப்படி, உடம்புல உஷ்ணம் மட்டும் இருக்கு, அந்த உஷ்ணமும் சொல்லிட்டு போச்சுன்னு வச்சுக்கலாம், தமரண்யா இணையந்தி காட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவா அவ்வளவுதான் எரிக்கிறதுக்கு எல்லாம் போயாச்சு. இது வரைக்கும் எல்லாருக்கும் காமன் தான், யாருக்கு ஞானம் வந்தவளுக்கு மற்றவர்களுக்கும் இது சாதாரணம் தான். ஆனா எப்பொழுது இந்த பிராணமானது ஜீவன்ல ஒடுங்கி அந்த ஜீவனும் பரமாத்மாவில் ஒடுங்குறானோ அப்பொழுது அந்த ஜீவனுடைய எல்லா பகுதிகளும் உடைந்து அது பரமாத்மாவோட ஒன்னாயிடுறது. யாருக்கு, ஞானிக்கு. ஆனா ஞானம் வராதவாளுக்கு இந்த புலன்கள் எல்லாம் மனசுல சேர்ந்து மனசு பிராணன்ல சேர்ந்து பிராணன் புத்தபூதங்களோட ஜீவனோட சேர்ந்து அவ அந்த சரீரத்தை விட்டு கிளம்புறா. ஆகையால் ஞானியா இருக்கிறவன் மட்டும் அந்த நிலை வரும் பொழுது தான் எல்லாமும் சேர்ந்து பரமாத்மாவோட ஒன்னாகிடுதான், அவன் எங்கேயும் கிளம்புறதில்லை. ஞானம் வராதவா உபாசகாலா இருந்த போதிலும் புண்ணியம் பண்ணினவா இருந்தாலும் அல்லது சாதாரண பிராக்கிருத மனுஷியாடா இருந்தாலும் அவ அத்தனையோட சேர்ந்து மறுபடியும் இதயத்திலிருந்து வெளியில வந்து மறுபடியும் வேற லோகத்துக்கு போறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். தத்ர சம்சரதா முச்சமானாம் ச சம்சரதாம், இந்த உலகத்துல சுற்றி கொண்டிருக்கிறவாளுக்கும் முச்சமானாம் நாம் ச முக்தியை அடையக்கூடியதான ஜீவன் முக்தர்களுக்கும் காரியகரணானாம் புலன்களை இவைகளெல்லாம் ஸ்வகாரண சம்சர்க்கே சமானே, தன்னுடைய காரணமான பிரம்மத்தோடு சேருகிறது என்றது சமானமாக இருந்த போதிலும் முக்தானாம் முக்தர்களுக்கு அத்தியந்தமேவ அவனோட சேர்ந்து போறது பரமாத்மாவோட புனக அனுபாதானம், மறுபடியும் அவைகள் வெளியே வரதில்லை. எப்படி சமுத்திரத்துல போய் ஒரு ஜலத்தை டம்ளர் ஜலத்தை கொட்டினேன்னா மறுபடியும் அந்த ஜலத்தையே எடுக்க முடியாது உங்களால, சமுதிரத்தை ஜலத்தை கொஞ்சம் ஜலத்துல டம்ளர் கொட்டி விட்டேள், மறுபடியும் அதே ஜலம் எடுக்க முடியுமோ? வேற ஏதோ ஜலம் எடுக்கலாம், அது வராது. அதே போல பரமாத்மாவோட ஒன்னா போயிட்டார் இந்த ஜீவன் முக்தன், அந்த ஜீவன் முக்தன் மறுபடியும் வரவழைக்க முடியாது. சம்சாரத்தான் தூ, ஆனா இந்த உலகத்துல சம்சாரம் பண்ணிட்டு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு மேல்லோகத்தை போய் மறுபடியும் பிறக்கிறவாளுக்கு என்றால் புனப்புனருபாதானம். இவாள எப்படின்னா அந்த சமுத்திரத்துல கலக்கும் பொழுது பிளாஸ்டிக் கவருக்குள்ள ஜலத்தை வச்சு சீல் பண்ணி அதை உள்ள போட்டா போல, அது என்ன ஆகும்? மறுபடியும் அதை எடுத்துடல. அதே போலயே நமக்குள்ள இந்த அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அஜ்ஞானம்னது அவித்யா காம கர்மா இவைகள்லாம் சேர்ந்து இந்த மனசோட சேர்ந்து ஒரு சீல்டு பேக்கெட்டா இருக்கு. அதுக்குதான் லிங்க சரீரம் இருக்கு. லிங்க சரீரம் ஐந்து புலன்கள், அறிவு புலன்கள் ஐந்து, செயல் புலன்கள் ஐந்து, பிராணங்கள் ஐந்து, மனசு நாலு, மொத்தம் 19. இத்தனையும் சேர்ந்து அவித்யா காமம் கர்மா பூர்வ பிரஜா ஜென்மாந்திர வாசனை இத்தனையும் சேர்ந்து ஒரு லிங்க சரீரம் ஒரு பேக்கெட்டா இருக்கு. அது இங்க இருந்து கிளம்புறது, மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வரும். அது பரமாத்மாவோட ஒன்னா சேர்ந்தாலும் அது பரமாத்மாவோட டோட்டலா லயத்தை அடைகிறது இல்ல. ஏன்? அதுதான் சீல் பண்ணி இருக்க தனியா வந்துடும். ஆகையால் அது மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஜீவன் முக்தனா இருக்கிறவனுக்கு அது உடஞ்சு பரமாத்மாவோட ஒன்னா போயிட மறுபடியும் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அதான் சொல்றேன், தத்ர முக்தானாம் அத்தியந்தமேவ புனர் அனுபாதானம். சம்சரதாம் தூ, இந்த அஜானிகளோ என்றால் புனப்புனருபாதானம் மறுபிறவே எடுத்துக் கொள்கிறார்கள். ஏன பிரயுக்தானாம் பவதி, எதனால பிறந்தவர்களுக்கெல்லாம் ஏற்படுறதோ அது என்னது? தத் கர்மா, அதான் கர்மா என்று இது அவதாரிதம் விசாரணா பூர்வகம். இதை விசாரம் பண்ணி யாக்ஞவல்க்கியரும் ஆர்த்தபாகரும் தீர்மானம் பண்ணினாது. நம்ம ரெண்டு பேரும் எல்லாரும் எதிர்க்க வேண்டாம், தனியா போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில வந்து ஸ்வபாவம் காலம் கிரகங்கள் இவைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவைகள்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா அவனவன் அமர பிறவை எடுத்துக்கொள்றது அவன் செய்ததான கர்மாக்கள் தான். அவன் நல்ல கர்மாக்களை பண்ணா நல்ல பிறவை எடுத்துக்கிறான், கெட்ட கர்மாக்களை பண்ணா அதுக்கு தகுந்ததான பிறவை எடுத்துக்கிறான் அப்படின்னு கர்மாக்களை ஆசிரியத்துத்தான் பிறவி வருகிறது எனக்கூடியதான விஷயத்தை ஆர்த்தபாகரும் யாக்ஞவல்கரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணினார் அப்படின்னு சொல்றது. தற்கர்மா இது அவதாரிதம் விசாரணா பூர்வகம், ஏதோ என்னமோ தீர்மானம் பண்ணாத சார், நன்ன விசாரம் பண்ணி ஆல் பாசிபிலிட்டிஸ் ரூல் அவுட் பண்ணி இதுதான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். தற்கேச்ச, அந்த கர்மாக்கள் போயிடுதையானால் நாமாவசேஷேன சர்வோத்ஸ்வாதோ மோட்சா, கர்மாக்கள் எல்லாம் அழிந்து போயிடுதையானால் அவர் பேர் தான் இருக்கும் எல்லாம் போச்சு, மோட்சம் உண்டாருது. இதுதான் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாஹ ஹியந்தே சாஸ்ய கர்மாணி, ஞானம் வந்தால் தான் வரும். ஹியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே சொல்றதோ இல்லையா? அதே போலயே ஞானாக்னி சர்வ கர்மாணி பத்ம சத்குரு தெர்ஜுனா, ஞானம் எனக்கூடியதான அறிவானது அது எல்லா கர்மாக்களையும் எத்தனையோ பிறவிகளை தாங்கள் சேர்ந்ததான கர்மாக்கள் சேர்த்து வைத்த கர்மாக்கள் புண்ணியமாகட்டும் பாப்பமாகட்டும் அத்தனையும் வருத்து விடுறது அப்படின்னு சொன்னாரோ இல்லையா? அந்த ஞானம் வந்தா தான் உண்டு. தற்சயேதா, அந்த ஞானத்தினால் கர்மாக்கள் அழிந்ததுமே நாமாவசேஷேனா, வெறும் பேர் மட்டும் அவருக்கு இருக்கும் இது ஒண்ணும் இல்லை, சர்வோத்ஸாதோ மோட்சா. தச்ச புண்ணிய பாபாக்கியம் கர்மா, அது என்னது? வெறும் கர்மா, புண்ணிய கர்மாவும் உண்டு பாப கர்மாவும் உண்டு. புண்ணியோ வை புண்ணேன கர்மணா பவதி பாப பாபேனா. இது அவதாரிதத்வாத். புண்ணியம் பண்ணினத்தினால அவனுக்கு புண்ணிய கர்மாக்கனால அவனுக்கு புண்ணியம் வரும், பாபம் பண்ணினா துன்பம் வரும் அப்படின்னு கேட்டது. ஏதத் கிருத சம்சார, மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதான சம்சாரம் இது. இந்த புண்ணிய பாப கர்மாக்கள் எனக்கூடியதான இரண்டு விதமான கர்மாக்கள்னால் தான் இவனுக்கு சம்சாரம் வந்திருக்கு. தத்ர விதேகமுக்தி தான் அவர் பேரு தான் இப்ப இருக்கு, அவருடைய பாடி இல்ல. இப்ப ரமண பகவான் சொல்லிட்டு இருக்க இருக்காரோ பார்க்க முடியுமா? பேர் மட்டும் இருக்கு, அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், அவரை தவிர அவர் ஒன்றும் சொல்ல முடியல. இப்பொழுது நீங்க பார்க்கக்கூடியதான மகர்ஷிகள்லாம் வியாசர் சுக்கர்லாம் அவரை பத்தி வெறும் பேரை தானே கேட்கிறோம், வேற ஒண்ணும் இல்லையே, அப்படி பேர் மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லாம் எல்லா கலைகளும் பரமாத்மாவோட ஒண்ண போயிடுது. தத்ர அபுண்ணேன ஸ்தாவர ஜங்கமேஷு ஸ்வபாவ துக்க பகுலேஷு. அவ அபுண்ணியம் பாப்பம் பண்ணினத்தினால ஸ்தாவர ஜங்கமேஷு, ஸ்தாவரம் மரம் கொடிகள், தாவரம்னு சொன்னா அசையாத ஒரு இடத்திலேயே இருக்கக்கூடிய மரங்களோ கொடிகளோ, அது பாவம் என்ன பண்ணா அப்படின்னா இருக்கும். பக்கத்திலேயே வீடு பத்துண்டு எரிஞ்சாலும் அதுக்குள்ள இருக்கிறது பத்துண்டு எரிமே தவிர அது எங்கேயும் வெளியில போகாது, எங்கேயும் நகர முடியாது இந்த மரங்கள்ல, அப்படியே தாவரம்னு பேரு. ஜங்கமம் மற்ற பிராணிகள், நாய் பூனை பசு யானை இவைகள்ல அவர்கள் நடந்து போறதை தவிர உடம்புல வியாதி வந்தா எங்கே போகும், மழை வந்தா எங்கே போகும், பத்து பதினஞ்சு நாள் விடாம மழை பெஞ்சது ஏன்னா அதுக்கு ஆகாரமே கிடைக்காது, ஒரு மூலையில் படுத்துட்டு இருக்க அவ்வளவுதான். அப்படி ரொம்ப துன்பத்தை அனுபவிக்க கூடியதான பிராணிகள் சிலது இருக்கு. அப்படி ஸ்தாவர ஜங்கமேஷு ஸ்வபாவ துக்க பகுலேஷு, பை நேச்சர் அதுக்கு துக்கம் ஜாஸ்தி, மனுஷனோட கம்பேர் பண்ணும்பொழுது அதுக்கு துன்பம் ஜாஸ்தி. நரக சிறிய பிரேதாதிஷு, நரக லோகத்துக்கு போனவ சிறியக்கு, சிறியக்குன்னா ஹரிசான்டலி குரோயிங், இது இந்த பிராணிகள்லாம் பூனை நாய் இதெல்லாம் அப்படி நேர மேலோட வளராது, இப்படி பக்கத்துல தான் வளரும். அதனால சிறிய பிரேதாதிஷு, பிரேதம், பிரேதம்னா என்ன, மரணானந்தரம் அவனுக்கு பத்து நாள் பதினோரு நாள் வரைக்கும் அவனுக்கு பிரேதம்னு பேர். பிரேதம்னா பிரகர்ஷேன ஈதம் கதம், இந்த சரீரத்தை விட்டு போனவர். அவருக்கு பத்து நாளும் பசிக்கும். இவெல்லாம் என்ன பண்ணுவான், டெய்லி கர்மாவை பண்ண முடியாது சார், சேர்த்து வச்சு பத்தாம் நாள் ஆரம்பிக்கிறோம், ஒன்பது நாள் ஆரம்பிக்கிறோம். அந்த ஒன்பது நாள் என்ன பண்ணுவோம், பசிக்கு கஷ்டப்படுமோ இல்லையா, வளர்த்து இவ்வளவு தூரம் பெருசாக்கி நம்மளுக்கு பண்ணினதான அம்மா அப்பாவுக்கு டெய்லி பண்ண முடியாது, என்னால ஒன்பது நாள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற. இவர் அமெரிக்காலேயே வரவே மாட்டார் இங்கே, அந்த பிரேதம் என்ன பண்ணும், கஷ்டப்படும் தெரியாது. சாதாரணமாக உயிரோடு இருக்கிறப்ப நம்ம ஏதோ சாப்பிடுறோம், அதுக்கு பசி மட்டும் இருக்கும், அந்த பசிக்கு ஆகாரம் போட்டால் தானே உண்டு. அதனால்தான் அவன் என்ன பண்ணுவான், ஒரு கல்லுல அதை ஆவாகனம் பண்ணி அந்த கல்லுக்கு மேல தப்பத்தை எல்லாம் சுற்றி ஒரு பூமியில நட்டு வைக்கிறான். கல் ஊன்றதும்பா, கல்ல ஊன்றதுன்னு என்னன்னு தெரியாது, வேற ஏதோ கல்ல ஊன்றது, கிரக பிரவேசத்துக்கு இந்த வீடு கட்டுறதுக்காக கலப்புறான் அதுன்னு நினைச்சுட்டு இருக்கான் இவன் பாட்டுக்கு. என்ன இது, சின்னதான விஷயங்கள்லாம் விட்டு போயிடுது நமக்கு, லோகத்துல என்ன பண்றாங்க என்ன, அதுக்கு தினந்தோறும் வச்சு அதுக்கு மேல தானியங்கள்லாம் விட்டு அது பண்ணும். அது பண்ண பிறகு அது என்னது, அந்த பத்து நாளைக்குள்ள அதை அங்குரிக்கணும், அதெல்லாம் மொளை வரணும், மொளை கட்டி வரணும் வெளியில, அது வரைக்கும் ஜலத்தை போட்டணும். அது அவளுக்கு பசி தாகம் போடுறதுக்காக சாதாரணமா சொல்ல முறோம். அவர் போன இடத்துல புல்லு முளைச்சு சார் அப்படிங்கிறாள் பத்தா, அது புல்லு முளைச்சதுன்னு எதுக்கு, இந்த பத்து நாள் கர்மாக்கள் நடந்தது அப்படின்னு அர்த்தம். நம்ம நாட்டுல சாதாரணமாக ஸ்திரீகளை உட்பட பேசுற பேச்சிலேயே தர்மம் இருக்குன்னு, அந்த இடத்துல புல்லு முளைச்சு போயிடுதுன்னு என்ன அர்த்தம், பத்து நாள் ஆச்சுன்னு அர்த்தம், விடாம அந்த பத்து நாளும் கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கா அப்படின்னு அர்த்தம். இப்படி பண்ணின பிறகு அதற்கு பிறகு அவர் இங்கிருந்து அந்த பரலோகத்துக்கு போறார். போறதுக்கு கரெக்டா ஒரு வருஷம் இருக்கு. அது எப்படி சார் ஒரு வருஷம், சம்பத்சரோ வை பிரஜாபதி சம்பத்சரமே வாபரும் தே, வேதங்கள் சொல்றது எப்படி தெரியும், கரெக்டா ஒன் இயர் என்னைக்கு போனாரோ அடுத்த வருஷம் அதே மாசம் அதே பட்சம் அதே திதியிலே அன்னைக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவாராம். அதுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை மைல் தூரம் அழைக்கணும் போவா ஒருத்தரி, 24,736 மைல் என்னமோ சொல்லியிருக்கு ஒரு நாளைக்கு, அவ்வளவு வேகமா அழைச்சுன்னு போற, தரதரான்னு அழிச்சுன்னு போவா. அப்ப போகும்பொழுது அவளுக்கு ஒரு விதமான துன்பமும் ஏற்படப்படாதுங்கிறதுக்காக தான் இவளுக்கு 12வது நாளையே அவளுக்கு தானங்கள்லாம் பண்றது. அதற்கு பிறகு கோதானம்னு ஒண்ணு பண்ணுவா. இந்த கோதானம் பண்ணினா அங்க ஒரு வைத்தரணின்னு ஒரு நதி இருக்கான், எங்க அந்த லோகத்துக்கு போறதுக்கு நடுவில் அந்த கந்தகங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கு, பிரவச்சுண்டு சல்பர் உடம்பெல்லாம் எரியும். ஆனா அந்த வைத்தரணி நதி இருக்கு பார்த்தல, அது என்ன பண்றதா, பசுமாட்டை மட்டும் விட்டுருமா, தன்னுடைய ஒரு உக்ரத்தன்மையை காட்டாது அதுக்கு. அதனால என்ன பண்ணுவான், அந்த பசுமாட்டை தானம் பண்றது. பசுமாட்டை தானம் பண்ணினா அந்த வாழை பிடிச்சி தானம் பண்ணும். ஏன் வாழை சார் பிடிக்கணும், கொம்ப பிடிக்க கூடாத, பசுமாட்டை வாழை பிடிச்சுன்னுதான் இவர் அங்கிருந்து அங்கே போவார் அதை தாண்டதுக்கு. அந்த வாழை பிடிச்சிருந்து தாண்டும் பொழுது அந்த நதியானது இவனுக்கு ஔஷ்ணியத்தை கொடுக்காது, அதுக்காக கவலை இல்லாம தாண்டுவார். வைத்தரணி கோதானம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பண்ணணும் ஒவ்வொரு மாசமும் ஆனப்புறம் மாசிக்கம் துவைமாசிக்கம் பாட்சிகம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அந்தந்த மாசிக்கங்கள் வரும்பொழுது ஊன மாசிக்கம் மாசிக்கம்னு அதெல்லாம் பண்ணணும். பண்றப்ப ஏன்னா இங்கிருந்து இவ பண்ணினாரையானால் அந்த ஒரு மாசத்துக்கு அவளுக்கு ஆகாரம் ரெடி ஆயிடும். ஒரு மாசிக்கம் பண்ண பிறகு அடுத்த மாசத்துக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஆகாரம் அவளுக்கு போய் சேர்ந்துடும். அதை போறப்ப அவ பத்திரமா அழுதுன்னு போவா. இந்த கர்மாக்கள்லாம் பண்ணினதுனால அவளுக்கு ஒரு கவலையும் இல்லாம மேலோக்கத்துக்கு போவா அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் கருட புராணத்துல இருக்கு. படிக்கலாம், போய் படிங்க. அதான் படிக்கப்படாதுன்னு வச்சுக்கப்படாது, பாராயணம் பண்ணப்படாது. கருட புராணத்தை பாராயணம் பண்றத முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சங்கல்ப பூர்வகமாக ஆத்துல பாராயணம் பண்ணப்படாதே தவிர, சாதாரணமா படிக்கிறது ஒரு தப்புதும் இல்லை. 18 புராணங்களும் நம்ம படிக்கணுங்கிறதுக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த கருட புராணம் படிக்கப்படாது சார், ஏதோ லிங்க புராணம் படிக்கிறா போல. இவன் எதையும் படிக்கிறது இல்ல, ஆனா படிக்கிறதுக்கு முன்னால மட்டும் அது படிக்கப்படாதுங்கிற அந்த விவகாரம் முழுக்க ஏன் விஷயங்கள் தெரிஞ்சுக்கப்படாதுங்கிறதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் படிக்கலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அது என்னமோ அந்த 10 படிச்சா அது நல்லது, அந்த பிரேதத்துக்கு நல்லதுங்கிற அபிப்பிராயத்தினால் சங்கல்ப பூர்வகமாக அப்ப படிக்கணும்னு சொன்னதுனால மற்ற நாள் படிச்ச அச்சாமியம்னு வச்சுட்டு விட்டோம் நம்ம விவகாரம் முழுக்க. ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி இந்த புண்ணிய பாப கர்மாக்கள்னால பிரேதம்னு ஒண்ணுது. அதனால இவளுக்கு துன்பம் அதிகமா இருக்கக்கூடியதான பிராணிகள் அது நரக்க லோகத்துல இருக்கிற பிராணிகள், திரியக்க லோகத்துல இருக்கக்கூடிய திரியக்கன இப்படி பசுபக்ஷாதிகள் இவைகள்லாம் பிரேதாதி துக்கம் அனுபவதி, மறுபடியும் துக்கத்தை அனுபவிக்கிறான் அஜ்ஞானி. புனப்புன ஜீவமா ஜாயமானஹா, மறுபடியும் பிறக்கிறது மறுபடியும் இறக்கிறது, ஜாயமானஹா மிரியமான மறுபடியும் இறக்கிறது மறுபடியும் பிறக்கிறது. பிறவியில எவ்வளவு துன்பம் இருக்கு, அது மரணத்துல அவ்வளவு துன்பம் இருக்கு. மரணம்னா ஏதோ சரியா இந்த விட்டு விட்டான்னு இல்லை, அதனாலதான் மரணத்துக்கு பயப்படுறாங்க. அனுபவிச்சிருக்கான் நிறைய தரம். அதே போல பிறவின்னு சொன்னா அவ்வளவு சுலபம் இல்லை. அம்மா வயித்துல இருந்து இப்படி அப்படியே நகர முடியாம ஒன்னும் தெரியாம அவன் இறங்கிய வெளியில வந்து அதுல இருந்து முதல்ல இருந்து கத்துக்கிறான் சார். மல்லாக்க படுத்துக்கிறதுக்கு, திரும்பி படுத்துக்கிறதுக்கு, குப்புற கவுத்துக்கிறதுக்கு, உட்காடுறதுக்கு, எழுந்துக்கிறதுக்கு முதலே வரப்படாதான். இப்போ எத்தனை ஜென்மாக்கள் நடந்திருக்கான், எத்தனை ஜென்மாக்கள் பறந்துருக்கான், புரிஞ்சாலும் இருந்தாலும் மறுபடியும் எல்லாத்தையும் கத்துக்கணும். கே விழணும், அடி பழனும், அழணும், இப்படி கத்துக்கிறான். ஈஸ்வனை கத்துண்ட பிறகு அப்புறம் ராம நீ சமானம் எவரு அப்படிங்கிறான் விவகாரம் முழுக்க பார்த்து. அது மாதிரி மனுஷியாளுக்கெல்லாம் பிறக்கிறதும் கஷ்டம் தான், பிறந்தது எல்லாத்தையும் கத்துக்கொள்றதும் கட்டம் தான், மரணமும் கட்டம் தான், மரணத்திலிருந்து போறதும் கட்டம் தான். ஜாயமான மிரயமான இத்தியேதது ராஜவர்த்தன சர்வலோக பிரசித்தம். இது யாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா பார்த்துட்டே அவன் பாருங்க அதுல நினைப்பு வைக்கிறது இல்லை. கிராமத்துல திண்ணையில இந்த மாப்பிள்ள தலகணின்னு ஒண்ணு இருக்கும், அப்படி சாஞ்சிருந்து அப்படி உட்கார்ந்துருப்பார், கால் மேல காலு பார்த்துட்டு அந்த பக்கமா ஒரு பணம் போயிட்டே இருக்கும். ஓஹோ அப்படியே போயிட்டாரா அப்படின்னு இவர் பாட காவி காப்பிட்டு இருப்பார். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வெத்தல போட்டு இருப்பான். ஏண்டா உனக்கும் அந்த கதி வருமே, அதுக்குள்ள ராமநாமம் சொல்லிக்கணுமே. கிடையாது அவனா சரி அப்படிமா, இவருக்கு ஏதோ இல்லாத மாதிரியும் என்ன அப்படி உட்காந்து நான் இன்சூர் பண்ணிட்டேன்னு. இன்சூர் பண்ணா காசு வரும், தவிர போகாம இருக்க முடியும்னு யாராவது சொல்ல முடியுமோ? சொல்லல. ஜனங்கள் என்ன அனுப்பிச்சுருக்கா, துன்பம் வந்தா மற்றவர்களுக்கு வருமே தவிர எனக்கு வராது எனக்கு கொடுக்குதான்னு நம்பிக்கையில இருந்துட்டு இருக்க, அது கூடாது. ஆகையால் நாம எல்லோரும் பிறந்தவா எல்லோரும் மறுபடியும் மறுபிறவி இல்லாம பண்ணிக்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் சாஸ்திரம் சொல்றது. ராஜவர்த்தம் வந்து சர்வலோக பிரசித்தம் எத்து சாஸ்திரியம் புண்ணோவை புண்ணேன கர்மனா பவதி. அங்கே சாஸ்திரியமான கர்மா எது இருக்கோ புண்ணியமான கர்மா அதுலதான் தத்ரைவ ஆதரஹா கிரியதே இஹ ஸ்ருத்யா. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சதான விஷயம் வச்ச. அதனால வார்த்தைக்காரர் சொல்றார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால உபனிஷத்து சொல்லல. ஆனா எதை சொல்லணும் நமக்கு தெரியாது. பரமோதார பலதா அஸ்வமேதாக்கிய கர்மணா, மிக உயர்ந்ததான பலமானது அஸ்வமேதாக்கியமான கர்மாவுக்கு வருது, ஆகையால் அந்த கர்மாவை பத்தி தான் சொல்லணும் என்று ஆரம்பிக்கிறது சாஸ்திரம். எத்து சாஸ்திரீயம் புண்ணியோவை புண்ணியன கர்மணா பவதி தத்ரைவ ஆதரஹா கிரியதே இஹ ஸ்ருத்யா, புண்ணியமேவ ச கர்ம சர்வ புருஷார்த்த சாதனம் இது சர்வே ஸ்ருதி ஸ்மிருதி வாதா, புண்ணிய கர்மா தான் எல்லா புருஷார்த்தங்களுக்கும் சாதனம் என்று ஸ்ருதி ஸ்மிருதி வாதங்கள் சொல்லுகின்றன. மோட்சஸ்யாபி புருஷார்த்தத்வாது, மோட்சமும் புருஷார்த்தமா இருப்பதனால் தத் சாத்தியதா பிராப்தா, அந்த மோட்சத்தையும் நாம் வரவழைத்துக் கொள்ளலாம் என்று கருதலாம் மனிதர்கள். யாவத் யாவத் புண்ணியோத்கர்ஷா தாவத் தாவத் பலோத்கர்ஷ பிராப்தி, புண்ணியம் அதிகமாக பண்ண பண்ண நமக்கு உயர்ந்ததான பலன் கிடைக்கிறது, அதே போல ரொம்ப உத்தமமான புண்ணியம் பண்ணினாலும் மோட்சமும் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். தஸ்மாது உத்தமேன புண்ணியோத்கர்ஷேனா, மிக சிறந்ததான புண்ணியத்தினால் மோட்சோ பவிஷ்யதி ஆசங்காசியாத், மோட்சமும் நம்ம புண்ணியத்தை பண்ணி சம்பாதித்து விடலாம் என்றதான ஒரு சந்தேகம் வரலாம். தான் நிவர்த்தயிதவ்யா, அதை போக்கணும். எப்படி ஜான சகிதஸ்ய பிரகிருஷ்டஸ்ய கர்மணா ஏதாவது ஈகதி, அநேக உபாசனங்களோட கூடியதான மிக சிறந்ததான அசுமேத யாகம் எனக்கூடியதான கர்மாவுக்கும் இதுதான் பலம். எது? இந்த மோட்சத்துக்கு கீழ் இருக்கக்கூடியதான பிரம்மாதி லோகங்கள், அந்த மோட்சம் வரணுமே ஆனால் அதுக்கு இதனால செய்யப்பட்டதான அடையப்பட்டதான சித்த சுத்தியினால் கேட்கப்பட்டதான வேதாந்தம் அப்படி. வியாக்கிரதானாம் வியாக்கிருத நாம ரூப ஆஸ்பதத்வா கர்மணா, கர்மாவது சூரமாக இருக்கக்கூடியதான அநேக பொருள்களால் செய்யப்பட்டதனால் தத் பலசிய அதனுடைய பலமும் ஸ்தூலமாகத்தான் இருக்கும். நது அகாரியே நித்தியே அவ்யாக்கிருத தர்மணி, காரியம் இல்லாததாகவும் நித்தியமாகவும் அவ்யாக்கிருதமான தர்மணி, இது இன்னது என்று சொல்ல முடியாததான அநாமரூபகே பேரும் உருவமும் இல்லாத கிரியாகாரக பலஸ்வபாவ வர்ஜிதே, ஒரு செயலை பண்ணணும் இதனால பண்ணணும் இதனால என்ன பலம் வரும் எனக்கூடியதான அம்சங்கள் இல்லாதான கர்மனோ வியாபாரா அஸ்தி, அந்த பிரம்மத்தின் இடத்துல கர்மாக்களுடைய வியாபாரம் ஒண்ணுமில்லை. எத்தனை வியாபாரா சசம்சார ஏவ, எங்க ஒரு கர்மாவை பண்ணி அதனால ஒரு பலத்தை அடைகிறோளோ அது சம்சாரம்தான். இது அஸ்ய அர்த்தஸ்ய பிரதர்சனாய, இந்த அர்த்தத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கணும் என்பதற்காக பிராமணம் ஆரம்பியதே, இந்த புஜ்ஜு பிராமணமானது ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு புஜ்ஜு பிராமணத்துக்கு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்னும் சில பேர் இது தப்பு நீங்க சொன்னது இப்படி சரியா இல்லைன்னு வியாக்கியானம் பண்ற, அவளுடைய வியாக்கியானத்தை தப்பு என்று சொல்லி அதற்கு பிறகு மேல்பாகத்துக்கு போறோம்.